வணக்கம் சாந்தா ஜெயராஜ் அவர்களே.
வணக்கம் ரேணுகா, எப்படி இருக்கிறீங்க?
நலமா இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம் இல்லையா?
சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறோம் என்று நினைக்கிறேன்.
ஆமாம்,
எஸ்பிஎஸ் நேயர்களுக்கும் எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சரி, இன்றைய தினம் எங்களுக்கு என்ன அம்சத்தோடு வந்திருக்கிறீர்கள்?
இன்றைய நிகழ்ச்சியில் நம் அனைவருக்குமே மிகவும் பரிச்சயமான ஒரு பொருளை பற்றி சில முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்திருக்கிறேன். நாம் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது அதிக அளவில் உபயோகித்த இந்த பொருள் மீண்டும் நமது பாவனைக்கு இப்போது திரும்பி இருக்கிறது. இது வேற எதுவும் இல்லை, சாதாரண தேங்காய் எண்ணெய். ஒரு காலகட்டத்தில் அதிகப்படியாக நாம் உபயோகித்த இந்த தேங்காய் எண்ணெயில் கொலஸ்ட்ரால் எனப்படும் கொழுப்பு சத்து அதிக அளவு இருப்பதாகவும், இது உடல் ஆரோக்கியத்துக்கு உகந்தது அல்ல எனவும் பலவாறான செய்திகள் வந்ததால் நம்மில் பெரும்பாலானோர் தேங்காய் எண்ணெயின் உபயோகத்தை குறைத்து கொண்டோம் அல்லது அறவே நிறுத்தியும் விட்டோம். ஆனால் இன்று மறுபடியும் பல வைத்திய ஆராய்ச்சிகளுக்கு பிறகு தேங்காய் எண்ணெயை நாம் தாராளமாக சமையலில் சேர்த்து கொள்ளலாம் என்றும், இது நமது உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் அவசியமானது ஒன்று என்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இப்போது மற்றைய எண்ணெய் வகைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது தேங்காய் எண்ணெயில் கொலஸ்ட்ரால் என்பது அறவே இல்லை என மருத்துவர்கள் கூறுகிறார்கள், அதாவது ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். எந்த ஒரு எண்ணெயை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஏதோ ஒரு வகை கொழுப்பு இருக்கத்தான் செய்யும். நிச்சயமா தேங்காய் எண்ணெயில் இருக்கின்ற கொழுப்பு நல்ல வகை கொழுப்பை சேர்ந்தது. மற்ற எண்ணெய்கள் எதிலுமே இல்லாத மூன்று முக்கிய பொருட்கள் தேங்காய் எண்ணெயில் இருக்கின்றன. அவை லாரிக் ஆசிட், கேப்ரிக் ஆசிட், கேப்ரிக். இந்த மூன்று வகையான ஆசிட் வகைகள், அதாவது அமிலங்கள், இந்த தேங்காய் எண்ணெயில் இருக்கின்றன. இந்த ஆசிட் வகைகளை MCFAS என்று சுருக்கமாக கூறுகிறார்கள், அதாவது மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட். இந்த மூன்று வகையான அமில வகைகள் மிக முக்கியமாக கருதப்படுவது, அதாவது இந்த மூன்றுக்குள்ளும் மிக முக்கியமானது லாரிக் ஆசிட் என்று சொல்லப்படுவதாகும். இந்த லாரிக் ஆசிட் தாய்ப்பாலில் இருக்கும் சத்துக்கு நிகராக சத்தை கொண்டதாக இருக்கின்றது. அதாவது இந்த லாரிக் ஆசிடில் நிறைய ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ், அதாவது நமது நோய் எதிர்ப்பு சக்திகள் கொண்ட பொருட்கள் இதில் நிறைய இருக்கின்றன. இவை யாவுமே தனிப்பட்ட முறையில் எவருடைய கருத்தும் அல்ல, பல ஆராய்ச்சிகள் இன்று இவற்றை நிரூபித்திருக்கின்றன. மற்ற எண்ணெய்களுடன் ஒப்பிடும் போது தேங்காய் எண்ணெய் விரைவில் ஜீரணமாகிறது என்றும், விரைவாக உடலுக்கு சக்தியை வழங்குகிறது என்றும், நமது ஈரலில் இது கொழுப்பாக தங்கி விடாமல் விரைவாக உடற்சக்தியாக மாற்றப்படுகிறது என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஈரலின் இந்த செயல்பாடு நமது மூளைக்கு உடனடியாக சக்தியினை வழங்குவதால் அல்சைமர் அல்லது டிமென்ஷியா என்று சொல்லப்படுகின்ற ஞாபக மறதி நோயில் இருந்தும் நம்மை பாதுகாக்கின்றது. அதாவது இந்த லாரிக் ஆசிட் என்பது ஞாபக மறதி என்னும் பெரும் நோயிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. தேங்காய் எண்ணெயில் இருப்பது இயற்கையான நிறைவுற்ற கொழுப்பு, அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ். இந்த நிறைவுற்ற கொழுப்பானது நமது இரத்தத்தில் இருக்கின்ற HDL எனப்படுகின்ற நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கின்றது. அது மட்டுமல்லாது LDL என்று சொல்லப்படுகின்ற நல்லது அல்லாத, அதாவது பேட் கொலஸ்ட்ராலையும் நல்ல கொலஸ்ட்ராலாக மாற்றுகின்றது. இதனால் இருதய நோய், ஸ்ட்ரோக் போன்ற திடீர் தாக்கங்களில் இருந்தும் நம்மை பாதுகாக்கிறது. அத்துடன் சிறுநீரகங்களில் தொற்று நோய் கிருமிகளின் தாக்கங்களையும் தடை செய்வதுடன் கிருமிகளை அழித்தும் விடுகிறது. ஆஸ்டியோபரோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற எலும்பு புரை, மூட்டுவலி, மூட்டு தேய்மானம், அதாவது ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் போன்றவற்றால் அவதிப்படுகின்றவர்களுக்கு சிறந்த வலி நிவாரணியாகவும், எதிர்ப்பு அழற்சி, அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி என்று சொல்கிறோம் அல்லவா, அத்தகையதொரு நிவாரணியாகவும் இது பயன்படுகின்றது. நீரழிவு நோயில் டைப் 2 டயபிட்டிஸ் உள்ளவர்கள் தொடர்ந்து தேங்காய் எண்ணெயை உபயோகித்து வந்தால் பலன் பெறுகிறார்கள். தேங்காய் எண்ணெயில் இருக்கின்ற மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது MCFA, கணையத்தில் இன்சுலின் சுரப்பதையும், அதாவது பேங்க்ரியாஸ், கணையம் என்பது பேங்க்ரியாஸ், கணையத்தில் இன்சுலின் சுரப்பதையும் அதன் செயற்பாடுகளையும் உணவு ஜீரணத்தையும் கட்டுப்படுத்துவதனால் கணையம் செய்கின்ற வேலைகளை அதற்கு மிகவும் இலகுவாக்கி கொடுக்கின்றது. அண்மையில் போஸ்டன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஆய்வின் கண்டுபிடிப்பாக தேங்காய் எண்ணெய் உடற்பருமனை குறைப்பதில் பெரும் பங்கு வகிப்பதாக கூறுகிறார்கள். இது பலருக்கு மிகவும் ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேங்காயை எண்ணெயாகவோ அல்லது தேங்காய் பாலாகவோ தேங்காய் துருவலாகவோ ஏதோ ஒரு வகையில் நமது உணவில் சேர்த்து கொண்டால், அதுவும் தொடர்ந்து உபயோகித்தால் பலன் அடையலாம் என்பது இவர்கள் கருத்து. இவற்றைப் போலவே இளநீரும் நமது உடல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இதில் இருக்கின்ற ஊட்டச்சத்துகள் நமது உடலுக்கு அதிக அளவில் ஆரோக்கியத்தை தருவதாக, இது புது கண்டுபிடிப்பல்ல, இது பழைய கண்டுபிடிப்பு. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இளநீர் என்பது மிகவும் உடலுக்கு தேவையான ஒரு உணவு பதார்த்தம் என்று ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்திருக்கிறார்கள். வேலை பழுவினால் ஏற்படுகின்ற மன அழுத்தம், மனச்சோர்வு, மன உளைச்சல் போன்றவற்றையும், நமது உடலில் ஹோமோன்களினால் ஏற்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகள் போன்றவற்றையும் இந்த தேங்காய் எண்ணெய் உட்கொள்வதால் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் என்றும் கருதப்படுகிறது. இது பெண்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான விடயம். பெண்களின் மாதவிடாய் காலங்களில் ஈஸ்ட்ரஜன் எனப்படுகின்ற ஹோமோனின் அளவினையும் கட்டுப்படுத்தும் தன்மை தேங்காய் எண்ணெய்க்கு உண்டு. இது தவிர சருமம், தலைமயிர் ஆகியவற்றை பாதுகாப்பதோடு நமது இளமையான தோற்றம் விரைவாக மாறிவிடாமல் பாதுகாக்கவும் உதவுகின்றது. வாரத்துக்கு 3 தடவைகள் தேங்காய் எண்ணெயினால் 5 தொடக்கம் 10 நிமிடங்களுக்கு வாய் கொப்பளிப்பதால் பற்களில் இழுறுகள் ஏற்படாமலும் முரசில் பிரச்சனைகள் ஏற்படாமலும் பாதுகாக்கின்றது. இந்த அதிசய எண்ணெய் நமது உடலின் நோய் எதிர்ப்பு அளவு, அதாவது இம்யூன் சிஸ்டம் கூட கட்டுப்படுத்துகின்ற ஒரு பெரும் பங்கினை வகிக்கின்றது. மொத்தத்தில் நமது உடலையும் பாதுகாக்கின்ற பெரும் வேலையையும் செய்கின்ற தேங்காய் எண்ணெய் சுலபமாக நமக்கு கடைகளில் இப்போது கிடைக்கின்றது. ஒரு நாளைக்கு ஒரு மேசைக்கரண்டி அளவு தேங்காய் எண்ணெயை உட்கொள்வது சிறந்த பலன் அளிக்கும் என்று மருத்துவர்கள் கருதுகிறார்கள். இன்று பார்க்கின்சன் நோயினால் பலர் அவதிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்கு முக்கியமாக வைத்தியர்கள் கூறுவது என்னவென்றால், ஒரு மேசைக்கரண்டி தேங்காய் எண்ணெய் வெறும் வயிற்றில் தினமும் காலையில் எடுத்து கொள்ளும்படி கூறுகின்றார்கள். இலங்கை, இந்தியா, மலேசியா, தாய்லாந்து, பிஜி தீவு போன்ற நாடுகளில் தென்னையின் விளைச்சல் அதிகமாக இருப்பதால் இங்கு இதன் உபயோகமும் அதிகம். சாதாரணமாகவே தேங்காய் பாலில் சமைக்கின்ற உணவில் சுவை அதிகமாக இருக்கும். ஒரு முட்டை பொரிப்பதாக இருந்தால் கூட அதை தேங்காய் எண்ணெயில் பொறுத்து பாருங்கள், மிகவும் சுவையாக இருக்கும்.
நீங்கள் தேங்காய் எண்ணெயை பற்றி இவ்வளவு சொன்னபடியால் நிச்சயமாக தேங்காயோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்முறையோடு வந்திருப்பீர்கள். சொல்லுங்கள், என்ன செய்முறையை என்று எங்களுக்காக தரப்போகிறீர்கள்?
இன்று நமது SBS நேயர்களுடன் தேங்காய் பாலில் சமைக்கின்ற மிகவும் சுவையான ஒரு கறி வகை செய்முறையை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். இது தாய்லாந்து நாட்டை சேர்ந்தது, கிரீன் சிக்கன் கறி. இந்த கிரீன் சிக்கன் கறி செய்வதற்கு தேவையான பொருட்களை குறித்துக் கொள்வீர்கள் என நம்புகிறேன். ஓரளவு பெரிய துண்டுகளாக நறுக்கிய கோழி இறைச்சி 750 கிராம், கெட்டி தேங்காய் பால் 1 கோப்பை, 2 நறுக்கிய போஞ்சி அதாவது பீன்ஸ் 200 கிராம், பச்சை கறி பேஸ்ட் அதாவது கிரீன் கறி பேஸ்ட் 1 கோப்பை. இந்த கிரீன் கறி பேஸ்ட் உங்களுக்கு கடைகளில் வாங்குவதற்கு கிடைக்கும், ஆனால் அதை கடைகளில் வாங்காமல் நீங்களே வீட்டில் செய்து உபயோகப்படுத்த முடியுமானால் உங்களுக்கு அதை ஒரு அளவு செய்து வைத்துக்கொண்டு அதில் சிறிய அளவினை எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்திவிட்டு மிகுதியை நீங்கள் ஃப்ரீசரில் வைத்து பின்னர் உபயோகப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும்.
அந்த பச்சை கறி பேஸ்ட் எப்படி செய்வது என்பதையும் சொல்லுங்கள்.
அந்த பச்சை கறி பேஸ்ட் செய்கின்ற முறையை நான் இப்போது சொல்லுகின்றேன். இதில் ஒரு சில பொருட்கள் நாம் அன்றாட பாவனையில் எடுக்காதவையாக கூட இருக்கும். எனவே இதை நீங்கள் சீன கடைகளில் போய் பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த பொருட்களை நீங்கள் வாங்க முடியும். இந்த பச்சை கறி பேஸ்டுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய் 4, நறுக்கிய வெங்காயம் 3, மசித்த பூண்டு 2 பல், லெமன் கிராஸ் அது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது, சேர இலை என்று சொல்லுவோம், அதில் கால் கோப்பை, கொத்தமல்லி இலை கால் கோப்பை, கலங்கள் அல்லது இஞ்சி 5 சென்டிமீட்டர் துண்டு. இந்த கலங்கள் என்பது இஞ்சி போன்று இருக்கும், ஆனால் அது இஞ்சி அல்ல, இஞ்சியை விட கொஞ்சம் கெட்டியானதாகவும் இருக்கும். இது நீங்கள் சீன கடைகளில் வாங்கலாம். அடுத்தது கஃபியா லைம் லீவ்ஸ், அதாவது கஃபியா எலுமிச்சை இலை. இதுவும் நீங்கள் சீன கடைகளில் உங்களுக்கு வாங்கக்கூடியதாக இருக்கும். இந்த கஃபியா லைம் லீவ்ஸ் அவற்றில் 2 இலைகள் 2 3 இலைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். எண்ணெய் 2 மேசைக்கரண்டி, ரால் பேஸ்ட் 1 தேக்கரண்டி. அதாவது இந்த ரால் பேஸ்ட் இதுவும் சீன கடைகளில் கிடைக்கும், சின்ன போத்திலில் அடைத்து விற்கின்றார்கள். அதையும் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் அதை திறந்தீர்கள் என்றால் அதன் பிறகு அதை நீங்கள் குளிர்சாதன பெட்டியில் தான் வைக்க வேண்டும், வெளியில் வைக்கக்கூடாது. அடுத்தது சீரகப்பொடி 1/2 தேக்கரண்டி, மஞ்சள் பொடி 1/2 தேக்கரண்டி, தண்ணீர் 2 தொடக்கம் 4 மேசைக்கரண்டி, உப்பு உங்கள் சுவைக்கு ஏற்ப. இப்போது செய்முறையை பார்ப்போம். மேலே நான் கூறிய பொருட்கள் அனைத்தையும், அதாவது அந்த பச்சை கறி பேஸ்டுக்கு தந்த பொருட்கள் அனைத்தையும் ஒரு மிக்சியில் பட்டு போல அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தவரை கோழியின் எலும்புகளை அகற்றி சதைப்பகுதியை மெல்லிய நீளமான துண்டுகளாக வெட்டி கொள்ளுங்கள். ஒரு சூடான வாணலியில் அல்லது ஒரு வாக் அல்லது ஒரு தாச்சியில் பச்சை கறி பேஸ்டுடன் பீன்ஸை சேர்த்து தீயை குறைத்து 3 நிமிடங்கள் வரை வதக்க வேண்டும். அதாவது ஒரு சூடான வாணலியில் முதலில் எண்ணெயை ஊற்றி அதில் பச்சை கறி பேஸ்டை சேர்த்து அந்த பச்சை கறி பேஸ்டை கொஞ்சம் வதக்கிய பிறகு இந்த பீன்ஸ் அதாவது போஞ்சியை நீங்கள் அதில் சேர்க்க வேண்டும். பீன்ஸ் ஓரளவு வதங்கியவுடன் கோழி இறைச்சி துண்டுகளை சேர்த்து ஏறக்குறைய 5 நிமிடங்கள் வதக்கிய பின்னர் தேங்காய் பாலை சேர்த்து மிதமான தீயில் ஓரளவு கெட்டியாகும் வரை சூடேற்ற வேண்டும். இது மிகவும் சுலபமான ஒரு செய்முறை. இந்த பச்சை கறி பேஸ்ட் உங்கள் கையில் இருந்தால், அதை ஆயத்தமாக வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு இதை சமைப்பதற்கு 1-10 நிமிடங்கள் கூட ஆகாது. இந்த செய்முறை மிக விரைவாக தயார் செய்யக்கூடியது, சூடான சாதத்துடன் பரிமாற வேண்டும். இந்த பச்சை காய்கறிகளோடு சேர்ந்த இந்த பச்சை கறி பேஸ்ட் சேர்க்கப்பட்ட இந்த கோழி இறைச்சி நீங்கள் சாதாரணமாக பஸ்மதி அரிசி அல்லது லாங் கிரெயின் ரைஸ் இது போன்ற அரிசியில் சமைத்த சாதத்தில் நீங்கள் சேர்த்து சாப்பிடும் போது வேறு நிறைய கறிகளை இதோடு நீங்கள் சேர்க்கக்கூடாது. ஏனென்றால் அப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த சாதத்துடன் அந்த கறியின் சுவையை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் சுவைக்க வேண்டும். எனவே இதை நீங்கள் பரிமாறும் போது எப்பொழுதுமே சாதாரண வெள்ளை சாதம் அதோடு இந்த பச்சை கறி பேஸ்ட் ஒரு சலட் நீங்கள் வைத்தீர்கள் என்றால் தாராளமாக இது போதுமானதாக இருக்கும். இந்த பச்சை கறி பேஸ்ட் செய்வது உங்களுக்கு கடினமாக இருந்தால் நீங்கள் கடையில் விற்கின்ற பச்சை கறி பேஸ்டை வாங்கி உபயோகப்படுத்தலாம். இது உங்கள் எல்லோருக்குமே நிச்சயம் பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இதில் காரம் அதிக அளவில் இருக்காது. உங்களுக்கு காரம் அதிக அளவில் தேவையாக இருந்தால் பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அரைத்து கொண்டு உங்கள் பச்சை கறி பேஸ்டை நீங்கள் தயார் செய்யலாம். ஆனால் எந்த காரணம் கொண்டும் மிளகாய் பொடி இதற்கு சேர்க்கக்கூடாது. அதை சேர்த்தால் இதன் சுவை அப்படியே மாறிவிடும். தேங்காய் பாலில் செய்யப்பட்ட உணவு இது. தேங்காய் பாலோ தேங்காய் பூவோ தேங்காய் எண்ணெயோ நமது உணவு வகைகளில் நாம் சேர்த்து கொள்ள முடியுமாக இருந்தால் நல்லது. அது மட்டுமல்ல, எந்த ஒரு பொருளுமே அளவுக்கு மிஞ்சினால் அது என்ன ஆகும் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே எதை எடுத்துக்கொண்டாலும் அதை நீங்கள் அளவோடு எடுத்துக்கொண்டால் அதில் உங்களுக்கு நிச்சயமாக பலன் இருக்கும்.
கேட்பதற்கே மிகவும் சுவையாக இருக்கின்றது. மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.